ஊவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஊவா சமூக வானொலி இணைந்து வானொலியின் ஊடாக மாணவர்களது இடர்கால கல்வியை உறுதிப்படுத்தும் முகமாக நடாத்தி செல்லும் கல்வி ஒலிபரப்பு சேவை ஊடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடையும் நான் சுப்பிரமணியம் உஷாநந்தினி, விஞ்ஞான பாட ஆசிரியை, அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரி. வானொலி ஊடாக மாணவர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தினை உருவாக்கி தந்த பண்டாரவளை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தரம் 9 பாடப்பரப்பிலுள் கவனம் செலுத்துவோம். ஆம் மாணவர்களே, இன்று நாம் தரம் 9 2 பாடநூலில் உள்ளடக்கப்பட்டுள்ள அழகு 11 அடர்த்தி தொடர்பாக கற்க உள்ளோம். இப்பாடப்பரப்பிலே நாம் திரவங்களின் அடர்த்தி தொடர்பாக மாத்திரமே கவனம் செலுத்தப் போகின்றோம். திரவமொன்றின் அடர்த்தி என்பது குறித்த திரவத்தின் திணிவுக்கும் கனளவிற்கும் இடையிலான விகிதமாகும். அதாவது, ஒரு குவளை ஒன்றிலுள்ள நீரையும் கிணறு ஒன்றிலுள்ள நீரையும் இங்கு நாங்கள் உதாரணங்களாக கொண்டு ஒப்பு நோக்கும் போது, குவளையின் உள்ள நீரின் திணிவிற்கும் கனளவிற்கும் இடையிலான விகிதமும் கிணற்று நீரின் திணிவிற்கும் கனளவிற்கும் இடையிலான விகிதமும் சமமாக இருப்பதை, அதாவது மாறிலியாக இருப்பதை அவதானிக்க முடியும். இதனை நாம் ஆய்வுகூடத்தில் செயற்பாடு ஒன்றின் மூலமாக செய்து பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 100 மில்லிலிட்டர் அளக்கும் உருளை ஒன்று, 250 மில்லிலிட்டர் அளக்கும் உருளை ஒன்று, 500 மில்லிலிட்டர் அளக்கும் உருளை ஒன்று, 500 மில்லிலிட்டர் முகவை ஒன்று, மும்மைக்கோல் தராசு ஒன்று, போதுமான அளவு நீர். அடுத்ததாக செய்முறையை நோக்குவோம். முதலாவதாக நாம் மும்மைக்கோல் தராசின் பூச்சிய அளவிற்கு திருத்தமாக செப்பம் செய்தல் வேண்டும். மும்மைக்கோல் தராசினை பூச்சிய அளவிற்கு மிக திருத்தமாக செப்பம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து நன்கு உலர்த்தப்பட்ட 500 மில்லிலிட்டர் முகவை திணிவை மும்மைக்கோல் தராசை பயன்படுத்தி அளந்து எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். தொடர்ந்து 100 மில்லிலிட்டர் அளக்கும் உருளையை பயன்படுத்தி 100 மில்லிலிட்டர் நீரை அளந்து முகவையில் இட்டு நீரையும் முகவையும் சேர்ந்த திணிவை அளந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து இதே முறையை பயன்படுத்தி, அதாவது நீரும் முகவையும் இணைந்ததாக 250 மில்லிலிட்டர் மற்றும் 500 மில்லிலிட்டர் நீர் முகவைகளை மும்மைக்கோல் தராசின் உதவியுடன் அளந்து திணிவுகளை குறித்து கொள்ளுதல் வேண்டும். இங்கு நாம் பெற்றுக்கொண்டுள்ள வாசிப்புகள் நீரும் முகவையும் இணைந்து பெற்றுக்கொண்ட வாசிப்புகள். இதிலிருந்து முகவையின் திணிப்பை ஆரம்பத்திலே நாம் அளந்து எடுத்த வெற்று முகவையின் திணிவை கழிப்பதன் மூலம் 100 மில்லிலிட்டர், 250 மில்லிலிட்டர், 500 மில்லிலிட்டர் நீர் தொகுதிகளின் திணிவை தனித்தனியாக பெற்றுக்கொள்ளலாம். தற்போது எமக்கு திரவங்களின் திணிவு தெரியும். இது கிராம் அளவில் காணப்படும். அடுத்ததாக குறித்த திரவத்தின் கன அளவு சென்டிமீட்டர் கனத்தில் தேவை. ஆனால் நாங்கள் இங்கே மில்லிலிட்டரிலே அளந்து எடுத்துக்கின்றோம். கணித சமன்பாட்டிற்கு அமைய 1 மில்லிலிட்டர் 1 சென்டிமீட்டர் கனத்திற்கு சமன் என்னும் தொடர்பினை பயன்படுத்தி இங்கே நாங்கள் மில்லிலிட்டர் அளவுகளில் பெற்றுக்கொண்ட திரவத்தின் கன அளவை சென்டிமீட்டர் கனத்திற்கு மாற்றி பெற்றுக்கொள்ளலாம், சமன்பாடுகளிலே பயன்படுத்தலாம். தற்போது 3 திரவ தொகுதிகளினதும் கன அளவும் திணிவும் எமக்கு தெரியும். இதனால் நீரின் திணிவின் கீழ் கன அளவு எனும் தொடர்பில் தனித்தனியாக பிரதியிடும் போது பெறப்படும் விடைகள் அனைத்தும் ஒரே எண் பெறுமானத்தை கொண்டதாக, அதாக மாறிலியாக இருப்பதை அவதானிக்க முடியும். இச்செயற்பாட்டிற்கு அமைய நீரின் கனளவு வேறுபட்டாலும் அதன் திணிவிற்கும் கனளவுக்கும் இடையிலான விகிதம் மாறிலி என்ற முடிவுக்கு எம்மால் வர முடியும். இது நீரின் அடர்த்தி எனப்படுகின்றது. ஆகவே அடர்த்தி என்பதை வரைவிலக்கணம் செய்வோமானால், யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் ஓரலகு கன அளவின் திணிவு அடர்த்தி எனப்படும். யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் ஓரலகு கன அளவின் திணிவு அப்பதார்த்தத்தின் அடர்த்தி எனப்படும். செட்பாட்டில் திணிவு கிராமிலும் கன அளவு சென்டிமீட்டர் கனத்திலும் காணப்பட்டதால் அடர்த்தியின் அலகானது கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ, அதாவது கிராம் சென்டிமீட்டர் மறை மூன்றாம் அடுக்கு என பெறப்படும். அலகுகளை எழுதும் போது எப்பொழுதுமே மாணவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. இங்கு கிராம் ஆங்கில சிற்றெழுத்திலும், சென்டிமீட்டர் என்பது ஆங்கில சிற்றெழுத்திலும் எழுதப்படுதல் வேண்டும். கிராமிற்கும் சென்டிமீட்டருக்கும் இடைநடுவில் சிறியதொரு இடைவெளியையும் விடுதல் அவசியம். ஆனால் இது சர்வதேச அளவு திட்டத்திற்கு ஏற்ப எழுதப்பட்டது அன்று. சர்வதேச அளவு திட்டத்தின்படி, அதாவது எஸ்ஐ அளவு திட்டத்தின்படி, திணிவு கிலோகிராமிலும் கன அளவானது மீட்டர் கனத்திலும் எழுதப்பட்டு அடர்த்தியின் அலகு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ என அமைய வேண்டும். கனமீட்டருக்கு கிலோகிராம், கனமீட்டருக்கு கிலோகிராம் என அமைய வேண்டும். இதுவரை நாங்கள் நீரின் வெவ்வேறு அளவுகளில் திணிவை கொண்டு அடர்த்தியை துணிந்தோம். தற்போது நாங்கள் வெவ்வேறு வகையான திரவங்களின் குறித்த கன அளவை கொண்டு வெவ்வேறு திரவங்களின் அடர்த்தியை ஒப்பிடுவதற்கான செயற்பாடு ஒன்றில் ஈடுபட உண்டோம். இச்செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் 250 மில்லிலிட்டர் அலகு அளக்கும் உருளை, 250 மில்லிலிட்டர் முகவை, போதுமான அளவு நீர், தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், செறிந்த உப்பு கரைசல். மும்மைக்கோல் தராசு ஒன்றை பயன்படுத்தி அத்தராசு ஆரம்பத்திலே பூச்சியத்திற்கு செப்பம் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தராசினை பயன்படுத்தி 200 மில்லிலிட்டர் முகவையின் திணிவை, வெற்று முகவையின் திணிவை ஆரம்பத்தில் அளந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து 250 மில்லிலிட்டர் வீதம் நீர், தேங்காய் எண்ணெய், மண்ணெண்ணெய், செறிந்த உப்பு கரைசல் என்பவற்றை தனித்தனியே முகவையில் நிரப்பி அதன் திணிவை குறித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடவையும் முகவையினுள் திரவத்தை நிரப்பும் போது முகவை நன்கு சுத்தம் செய்யப்பட்டு துடைக்கப்பட்டு உலர்த்தப்படுகிறதா என்பதில் உங்களது கவனம் செலுத்தப்பட வேண்டும். தற்போது குறித்த திரவங்களின் திணிவு கன அளவு என்பன கண்டறியப்பட்டுள்ளது. மாணவர்களே, இங்கு அவதானமாக இருக்க வேண்டும். இங்கே திணிவு முகவையின் திணிவும் குறித்த திரவத்தின் திணிவும் இணைந்ததாகவே காணப்படுகின்றது. இங்கு நீங்கள் சமன்பாடுகளில் பிரதியிடச் செல்லும் பொழுது வெற்று முகவையின் திணிவை இந்த தொகுதியிலிருந்து கழித்து திரவத்தின் திணிவை மாத்திரமே பிரதியிட வேண்டும். கண்டறியப்பட்ட திணிவு கனளவு என்பவற்றை திணிவின் கீழ் கனளவு எனும் அடர்த்திக்கான சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் குறித்த திரவங்களின் அடர்த்தியை சென்டிமீட்டர் மைனஸ் த்ரீ எனும் அலகிலே பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே கனளவு சமனாயினும் பல்வேறு திரவங்களின் திணிவு அதன் கன அளவுடன் காட்டும் விகிதம் வேறுபடுகின்றது. இச்செயற்பாட்டின் மூலம் எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது, திணிவுகள் வெவ்வேறாக இருக்கின்றது, ஆனால் அத்திரவங்களின் கன அளவுகள் எல்லாமே சமனாக இருக்கின்றது என்பதை. இனி நாங்கள் அடர்த்தியுடன் தொடர்புடைய சில பிரச்சினைகளை தீர்ப்பது பற்றி ஆராய்வோம். முதலாவது உதாரணமாக மாணவர்களே, 2 சென்டிமீட்டர் கனம் நீர் 200 கிலோகிராம் திணிவுடையதாக காணப்படும் போது நீரின் அடர்த்தியை துணிக. 2 மீட்டர் கனம் நீரின் திணிவு 200 கிலோகிராம் ஆக இருக்கும் போது நீரின் அடர்த்தியை துணிக. பிரசினம் ஒன்றினை தீர்க்க விளையும் போது முதலாவதாக பிரசினத்தினை வாசித்த பின்னர் தரப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் குறித்து கொள்வது அவசியம். இதன் போது நாம் கண்டறியப்பட வேண்டிய காரணி பற்றி ஒரு தெளிவான விளக்கம் எமக்கு கிடைக்கும். அதற்கான சமன்பாட்டை தெரிவு செய்து எழுதி அதிலே நேரடியாக பிரதியிடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய வழுக்களை தவிர்த்து திருத்தமான ஒரு விடையினையம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இப்பிரசனத்தில் தரவுகளாக நீரின் திணிவு 2 மீட்டர் கணம் என்று தரப்பட்டுள்ளது. இங்கு அலகை நாங்கள் கவனிக்கும் போது எஸ்ஐ அலகிலே மீட்டர் கணம் என தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அலகு மாற்றத்தில் ஈடுபட வேண்டிய தேவை இல்லை. அடுத்ததாக திணிவு 2000 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. அடர்த்திக்கான சமன்பாடு திணிவின் கீழ் கனஅளவு. திணிவுக்காக 2000 கிலோகிராமையும் கனஅளவிற்காக 2 மீட்டர் கனத்தையும் பிரதியிடும் போது எமக்கு நீரின் அடர்த்தியாக 1000 கிலோகிராம் மீட்டர் -3 எனும் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த உதாரணமானவர்களே, 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவம் ஒன்றின் திணிவு 200 கிலோகிராம் ஆகும். அத்திரவத்தின் கன அளவை துணியுங்கள். 800 கிலோகிராம் மீட்டர் -3 அடர்த்தியுடைய திரவம் ஒன்றின் திணிவு 200 கிலோகிராம் ஆகும். அத்திரவத்தின் கன அளவை துணியுங்கள். இங்கு தரவுகளாக குறித்த திரவத்தின் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் -3 என தரப்பட்டுள்ளது. திணிவு 200 கிலோகிராம் என தரப்பட்டுள்ளது. இங்கு அலகுகள் SI அலகில் தரப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அலகு மாற்றங்களில் ஈடுபட வேண்டிய தேவை இல்லை. தொடர்ந்து நாங்கள் சமன்பாட்டிலே பிரதியிடுவதற்காக அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கன அளவு எனும் சமன்பாட்டினை பயன்படுத்துகின்றோம். அவ்வாறு பயன்படுத்தும் போது இங்கு எமக்கு வினவப்பட்டுள்ள வினா கன அளவு யாது என்பது. ஆகவே நாங்கள் கணித செய்கைகளின்படி கன அளவை எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டும். ஆகவே எமது சமன்பாடானது கன அளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி என இங்கு மாற்றம் அடைகின்றது. இப்போது நாங்கள் பிரதியிடும் போது திணிவிற்காக 200 கிலோகிராமினையும் அடர்த்திக்காக 800 கிலோகிராம் மீட்டர் -3 இனையும் பிரதியிடும் போது கன அளவாக 0.25 மீட்டர் கனம் எனும் விடையை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மாணவர்களே, இங்கு நாங்கள் திரவங்களின் அடர்த்தியை பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அன்றாட வாழ்க்கையிலே அறிந்திருக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு தடவையும் இவ்வாறான பிரசினங்களை தீர்ப்பதன் மூலம் திரவங்களின் அடர்த்தியை கண்டறிந்து பயன்படுத்துவது என்பது சாத்தியமற்றது. எனவே திரவங்களின் அடர்த்தியை துணிவதற்காக நீரமானி எனும் கருவி பயன்படுத்தப்படுகின்றது. அடர்த்தியை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்று நீரமானி. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திணிவையும் கன அளவையும் துணிந்து பிரசனம் தீர்த்தல் மூலம் அடர்த்தியை துணிவது சாத்தியமாகாது. எனவே நேரடியாக நீரமானியை பயன்படுத்தி திரவங்களின் அடர்த்தி துணியப்படுகின்றது. அடுத்து நாங்கள் நீரமானி ஒன்றின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். நீரமானி என்பது மெல்லிய கண்ணாடி குழாயினால் ஆக்கப்பட்ட கீழ்ப்பகுதி குமிழ் வடிவத்தை கொண்ட ஒரு கண்ணாடி உபகரணம். குமிழ் வடிவத்தில் ஈய சன்னங்கள் இட்டு நிரப்பப்பட்டிருக்கும். குமிழி பகுதிக்கு மேற்புறமாக கீழிருந்து மேலாக அதிகரித்து செல்லும் வகையில் படிவகுக்கை செய்யப்பட்ட அலகு பிரிப்பு காணப்படும். நீரமானி ஒன்று குமிழ் முனை குறித்த திரவத்தினுள் அமுழுமாறு அமிழ்ந்து மிதக்கும் வகையில் திரவத்தினுள் இடப்படும். அமிழ்ந்து மிதக்கும் போது திரவத்தில் உள் அமைந்துள்ள பகுதி திரவத்தின் அடர்த்தியினால் தீர்மானிக்கப்படும். திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தே குறித்த நீரமானி எவ்வளவு ஆழத்திற்கு நீரில் அமிழ்கின்றது என்பது தீர்மானிக்கப்படும். அடர்த்தி கூடிய திரவம் ஒன்றில் நீரமானியானது குறைந்த அளவில் அமிழும். அடர்த்தி குறைந்த திரவம் ஒன்றில் நீரமானி அதிக அளவில் அமிழும். இதனை கொண்டு திரவங்களின் அடர்த்தியை ஒப்பிட்டு அறிந்து கொள்ளலாம். எந்த அளவிற்கு நீரமானி குறித்த திரவத்தில் அமிழ்ந்திருக்கின்றது என்பதை நீரமானியின் படிவகுக்கை செய்யப்பட்ட அளவிடையை வாசித்து பெற்றுக்கொள்வதன் மூலம் அளந்து எழுதி கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு திரவங்களின் அடர்த்தியை நீரமானியை கொண்டு ஒப்பிடும் செயற்பாடு ஒன்றில் இப்பொழுது நாங்கள் ஈடுபடுவோம். இதற்கு எமக்கு தேவையான பொருட்கள் உயரமான அளக்கும் உருளைகள் 3. நீரமானியின் உயரத்தை விட ஓரளவு உயரமான அளக்கும் உருளைகள் 3. நீர், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நீரமானி. முதலாவதாக அளக்கும் உருளைகளில் தனித்தனியே மேற்கூறிய திரவங்களான நீர், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்பவற்றை நிரப்புதல் வேண்டும். நீரமானியை தனித்தனியாக குறித்த திரவங்களினுள் விட்டு நீரமானி அமிழும் அளவுடை வாசிப்பினை குறித்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே நீலமானிகளை இடும்போது மாணவர்களே, ஒவ்வொரு தடவை நீரமானியை வெவ்வேறு திரவத்தினுள் சேர்க்கும் போதும் நீரமானியை நன்கு துடைத்து உலர்த்திய பின்னரே அடுத்த திரவம் கொண்ட தொகுதியினுள் சேர்க்க வேண்டும் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு நீரமானி அமிழ்ந்த ஆழத்தினை, அதாவது நீரமானியின் வாசிப்பினை குறித்து கொண்ட பின்னர் இந்த வாசிப்புகளை நீங்கள் ஒப்பு நோக்கும்போது நீரமானியிலே மண்ணெண்ணெயின் அடர்த்தி 790 கனமீட்டருக்கு கிலோகிராமாக காணப்பட்டது. தேங்காய் எண்ணெயின் அடர்த்தி 900 கனமீட்டருக்கு கிலோகிராமாக காணப்பட்டது. அடுத்து நீரின் அடர்த்தி 1000 கனமீட்டருக்கு கிலோகிராமாக காணப்பட்டது. அதாவது மண்ணெண்ணெயின் அடர்த்தி 790 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, தேங்காய் எண்ணெயின் அடர்த்தி 900 மீட்டர் மைனஸ் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இங்கே திரவங்கள் மூன்றையும் ஒப்பிடும்போது நீரின் அடர்த்தியை விட தேங்காய் எண்ணெயின் அடர்த்தி குறைவாக காணப்படுகிறது. தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியை விட மண்ணெண்ணெயின் அடர்த்தி குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு நாங்கள் திரவங்களின் அடர்த்தியை ஏறுவரிசைப்படுத்தினோமானால் முதலாவதாக மண்ணெண்ணெயும், இரண்டாவதாக தேங்காய் எண்ணெயும், மூன்றாவதாக நீரும் காணப்படும். எமது ஆய்வுகூடத்திலே காணப்படும் ரசம் ஒரு உலோகம், ஒரு திரவ உலோகம். இது 13600 கனமீட்டருக்கு கிலோகிராம், அதாவது 13600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியை கொண்ட ஒரு திரவம். மிக அதிகமான அடர்த்தியை கொண்ட திரவம் இந்த ரசம். மிக குறைந்தளவான அடர்த்தியை கொண்ட திரவம் மண்ணெண்ணெய். 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அடர்த்தியை கொண்ட மண்ணெண்ணெய் மிக குறைந்தளவான அடர்த்தியை கொண்ட திரவம். நீரின் அடர்த்தியை அறிவதற்காக நீரமானியை பயன்படுத்துவதாக பார்த்தோம். நீரோடு சில பதார்த்தங்கள் கரைந்த நிலையிலே கலவையாக எமது அன்றாட வாழ்வில் பல்வேறு கலவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு பாலை எடுத்துக்கொண்டோமானால் பாலில் 90% நீரும் ஏனியவை லிப்பிட்டும் புரதமும் கலந்த ஒரு கலவை. ஆகவே இங்கு இதன் அடர்த்தியை அறிவதற்கு நீரின் அடர்த்தியை அறிய பயன்படுத்தும் நீரமானியை பயன்படுத்துவோம் என்றால் அது தவறான ஒரு சந்தர்ப்பம். ஆகவே குறித்த வெவ்வேறு வகையான திரவங்களின் அடர்த்தியை அளப்பதற்கு இன்று வெவ்வேறு வகையான நீரமானிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வெவ்வேறு வகையான நீரமானிகள் குறித்த திரவங்களில் அளக்கப்படும் தேவையை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. உதாரணமாக பசும்பாலின் அடர்த்தியை அளப்பதற்கு பால் அடர்த்தி மானி எனும் நீரமானி பயன்படுத்தப்படுகின்றது. இது ஆங்கிலத்திலே லக்டோமீட்டர் என அழைக்கப்படும் பால் அடர்த்தி மானி. அடுத்ததாக வைன் பியர் என்பன அட்கஹால் கொண்ட திரவங்கள். இவற்றிலே அட்கஹாலின் அளவை தீர்மானிக்க மதுசார நீரமானி, அல்கஹால் ஹைட்ரோமீட்டர், மதுசார நீரமானி பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து வாகனங்களிலே பயன்படுத்தப்படும் ஈய அமில மின்கல அடுக்குகளில் அதில் காணப்படும் அமிலங்களின் அளவை அறிந்து கொள்வதற்காக, அமிலங்களின் அடர்த்தியை அறிந்து கொள்வதற்காக நீரமானி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மண்ணின் கலவை அமைப்பை ஒப்பிடும்போது மண்ணில் காணப்படும் மண் அமைப்பை தெளிவாக கூறுவதற்காக மண் மாதிரிகளை நீரில் கரைத்து அதனுள் மண் நீரமானி எனும் நீரமானியை பயன்படுத்தி மண்ணின் தன்மை ஒப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக சவர் நீர், உப்பு செறிவு மிக அதிகம் கொண்ட நீர். இந்த சவர் நீரின் அடர்த்தியை அளப்பதற்காக சவர் நீரமானி பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் ரப்பன் பாலின் அடர்த்தியை அறிந்து கொள்வதற்காக மெட்ரோலெக் நீரமானி பயன்படுத்தப்படுகிறது. ஆம் மாணவர்களே, இன்று நாங்கள் நீரின் அடர்த்தியை என்றால் என்ன, நீரின் அடர்த்தியை துணிவதற்கான சமன்பாடியாது, இதே சமன்பாட்டினை ஏனைய திரவங்களுக்கும் பயன்படுத்தலாம் என்பதையும், அதை தொடர்ந்து நீரமானி ஒன்றின் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றியும், நீரமானி பயன்கள் பற்றியும், வெவ்வேறு வகையான நீரமானிகளின் தேவை பற்றியும் கற்றுக்கொண்டோம். ஒரு சிறிய மீட்டல் பகுதியோடு மீண்டும் ஒரு சுருக்க பார்வை பார்க்கும்போது, அடர்த்தி என்பது யாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் ஓரலகு கன அளவின் திணிவு அப்பதார்த்தத்தின் அடர்த்தி எனப்படுகின்றது. அடர்த்திக்கான சமன்பாடு திணிவின் கீழ் கன அளவு. இங்கு திணிவு கன அளவு என்பன நியம அலகில், அதாவது எஸ்ஐ அலகில், திணிவிற்கு கிலோகிராம், கன அளவிற்கு மீட்டர் கணம் எனும் பிரதியிடும் போது அடர்த்தியின் அலகானது கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 எனும் அலகில் பெறப்படும். கன மீட்டருக்கு கிலோகிராம் எனும் அலகில் பெறப்படுகின்றது. குறித்த ஒரு திரவத்தில் திணிவிற்கும் கன அளவிற்கும் இடையிலான விகிதம் எப்பொழுதும் மாறிலி. ஆனால் ஒரே கன அளவும் கனளவு கொண்ட ஆனால் வெவ்வேறு வகையான திரவங்களில் திணிவு மாறுபடுவதன் காரணமாக திரவங்களில் வெவ்வேறு அடர்த்தி கொண்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பிரசினங்கள் தீர்த்தல் தொடர்பாக பார்ப்போம். மேலும் நீரமானி என்பது நீரின் அடர்த்தியை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கண்ணாடியினால் ஆன உபகரணம். இந்த உபகரணம் அடர்த்தி கூடிய திரவங்களில் குறைந்த அளவில் அமிழும், அடர்த்தி குறைந்த திரவங்களில் கூடிய அளவு அமிழும் என்று பார்த்தோம். ஆய்வுகூடத்திலே உள்ள திரவங்களிலே அதிகூடிய அடர்த்தி கொண்ட திரவம் ரசம் என்றும், குறைந்த அடர்த்தி கொண்ட திரவம் மண்ணெண்ணெய் என்றும் பார்த்தோம். அடுத்ததாக நீரமானியில் பல வகை உண்டு என்றும், அவற்றில் சில பசும்பாலின் அடர்த்தியை அளப்பதற்காக பாலடர்த்தி மானியும், வைன் பியர் என்பவற்றில் அட்கஹாலின் சதவீதத்தை துணிவதற்காக மதுசார நீரமானியும், வாகனங்களில் ஈய அமில சேமிப்பு கலங்களில் அமிலங்களின் அடர்த்தியை அளப்பதற்கு நீரமானியும், மண் மாதிரிகளில் மண்ணின் தன்மையை விளக்குவதற்கு மண் நீரமானியும், சவர் நீரின் உப்பு செறிவை அளப்பதற்கு சவர் நீரமானியும், ரப்பர் பாலின் அடர்த்தியை துணிவதற்கு மெட்ரோலெக் நீரமானியும் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இன்றைய மதிப்பீடு பகுதிக்கு செல்வோம். முதலாவது வினா, அடர்த்தியின் சர்வதேச அலகு எது? அதாவது எஸ்ஐ அலகு. அடர்த்தியின் சர்வதேச அலகு எது? இரண்டாம் வினா, வேறுபட்ட திரவ வகைகள் 4 800 கிலோகிராம் வீதம் சம திணிவுகள் பெறப்பட்டன. வேறுபட்ட திரவ வகைகள் 4 800 கிலோகிராம் வீதம் சம திணிவுகள் பெறப்பட்டன. அவற்றின் கன அளவுகளாவன, திரவம் ஏ 12 மீட்டர் கனம், திரவம் பி 10 மீட்டர் கனம், திரவம் சி 8 மீட்டர் கனம், திரவம் டி 6 மீட்டர் கனம். திரவம் ஏ 12 மீட்டர் கனம், திரவம் பி 10 மீட்டர் கனம், திரவம் சி 8 மீட்டர் கனம், திரவம் டி 6 மீட்டர் கனம். இவற்றுள் அடர்த்தி கூடிய திரவம் எது? இவற்றுள் அடர்த்தி குறைந்த திரவம் எது? மூன்றாவது வினா, திரவம் ஒன்றின் அடர்த்தி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. திரவம் ஒன்றின் அடர்த்தி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது, ஏ கூற்று, திரவத்தின் அடர்த்தி அதன் திணிவில் தங்கியுள்ளது. ஏ கூற்று, திரவத்தின் அடர்த்தி அதன் திணிவில் தங்கியுள்ளது. பி கூற்று, திரவத்தின் அடர்த்தி அதன் கனவளவில் தங்கியுள்ளது. திரவத்தின் அடர்த்தி அதன் கனவளவில் தங்கியுள்ளது. கூற்று சி, திரவத்தின் அடர்த்தி அந்த திரவத்தின் தன்மையில் தங்கியுள்ளது. திரவத்தின் அடர்த்தி அந்த திரவத்தின் தன்மையில் தங்கியுள்ளது. மேலுள்ள கூற்றுகளில் மிக திருத்தமான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? மேலுள்ள கூற்றுகளில் மிக திருத்தமான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? நான்காவது வினா, PQRS என வேறுபட்ட நான்கு திரவ வகைகள் PQRS என வேறுபட்ட நான்கு திரவ வகைகள் தலா 0.5 மீட்டர் கணம் வீதம் சம கனளவுகள் பெறப்பட்டு அவற்றின் திணிவுகள் தரப்பட்டுள்ளன. சம கனளவுகள் பெறப்பட்டு அவற்றின் திணிவுகள் தரப்பட்டுள்ளன. திரவம் பி 400 கிலோகிராம். திரவம் பி 400 கிலோகிராம். திரவம் கியூ 500 கிலோகிராம். திரவம் கியூ 500 கிலோகிராம். திரவம் ஆர் 550 கிலோகிராம். திரவம் ஆர் 550 கிலோகிராம். திரவம் எஸ் 600 கிலோகிராம். திரவம் எஸ் 600 கிலோகிராம். இவற்றுள் அடர்த்தி கூடிய திரவம் எது? இவற்றுள் அடர்த்தி கூடிய திரவம் எது? இவற்றுள் அடர்த்தி குறைந்த திரவம் எது? இவற்றுள் அடர்த்தி குறைந்த திரவம் எது? ஆம் மாணவர்களே, நாங்கள் இன்று தரம் 9 இரண்டாம் தொகுதி பாடநூலின் அலகு 11 அடர்த்தி எனும் பாடத்தினை வானலையினூடாக கற்கக்கூடியதாக இருந்தது. இப்பாட அலகு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஊவா மாகாண கல்வி அமைச்சு மற்றும் ஊவா சமூக வானொலியின் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கும் பண்டாரவளை கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் விஞ்ஞான பாட ஆசிரிய ஆலோசகர் திருவாளர் அருணாச்சலம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.